லூர்து திருத்தல தமிழ் ஆன்மீக மையம் வழங்கும் லூர்து அன்னை திருக்காட்சிகள் என்றும் வாழும் நற்செய்தி.
பிரணே மலையடிவாரத்தில் அமைந்திருந்த ஒரு சிறிய கிராமம் பின்னாளில் உலகப்புகழ் பெற்ற லூர்து நகராக மாறும் என்று எவரும் கற்பனை கூட செய்திருக்க மாட்டார்கள். லூர்து நகரின் வரலாற்று பின்னணி மிகவும் சுவாரஸ்யமானது. அன்னையின் அற்புத கெபி. பிரணே மலையடிவாரத்தின் ஒரு பகுதியில் ஒருவர் மட்டுமே ஒதுங்கக்கூடிய குகை போன்ற ஒரு சிறிய பகுதியே இது. அதன் உட்புறத்தை பார்த்தால் குகை என்று கூட அதனை சொல்ல முடியாது. அதன் நீளமும் அகலமும் அவ்வளவு குறுகியதாக இருந்தது. மசவியலை நோக்கி இருந்த அக்குகையானது பந்திகள் தங்கக்கூடிய இடமாக திகழ்ந்தது. அசுத்தமாகவும் ஊருக்கு வெளியே தனித்தும் இருந்த இந்த இடத்தில்தான் 1858 பிப்ரவரி 11 14 வயதே நிரம்பிய பெர்னதெத் சூபிரு என்னும் சிறுமி ஓர் அசாதாரண சந்திப்பை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. விறகு சேகரிப்பதற்காக தன் சகோதரியோடும் தோழியோடும் மசபியேல் மலைப்பகுதிக்கு சென்றாள் பெர்னதெத். அப்பொழுது மசபியேல் குன்றுகளுக்கு இடையே காற்றின் இறைச்சலை போன்ற சத்தம் கேட்டது. சத்தம் வந்த திசையை நோக்கி பெர்னதெத் திரும்பிய போது அங்கே அவளை போன்றே குள்ளமான மிகவும் இளமையான தோற்றத்துடன் ஒளியால் சூழப்பட்ட ஒரு பெண்ணின் உருவத்தை கண்டாள். தான் கண்டதை குறித்து பெர்னதெத் இவ்வாறு கூறுகிறார்.
வெள்ளை நிற உடையில் ஒரு பெண்ணை நான் கண்டேன். தனது இடையில் நீல நிற கச்சை கட்டியிருந்தார். தனது இரு பாதங்களிலும் இரு மஞ்சள் நிற ரோஜா பூக்களை அணிந்திருந்தார். அதே நிறத்தில்தான் அவர் கையில் இருந்த ஜபமாலை மணிகளும் இருந்தன. என் கண்களை என்னால் நம்ப முடியவில்லை. காண்பது எல்லாம் வெறுமனே பிரம்மை என்று எண்ணி கண்களை கசக்கினேன். என் சட்டை பையில் இருந்த ஜபமாலையை கையில் எடுத்து நெற்றியில் சிலுவை அடையாளம் வரைய முயன்றேன். ஆனால் நெற்றி வரை என் கையை என்னால் உயர்த்த முடியவில்லை. அது கீழே விழுந்தது. அதே வேளையில் அக்காட்சியில் தோன்றிய பெண் சிலுவை அடையாளம் வரைந்தார். என் கைகள் நடுங்கின. மீண்டும் சிலுவை அடையாளம் வரைய முயன்றேன். இம்முறை என்னால் கையை உயர்த்த முடிந்தது. நான் ஜபமாலை மணிகளை என் விரல்களுக்கு இடையே கடத்தினேன். அப்பெண்ணும் ஜபமாலை மணிகளை அவர் விரல்களுக்கு இடையே கடத்தினார். ஆனால் அவரின் உதடுகள் அசையவில்லை. நான் ஜபமாலையை முடித்தவுடன் அக்காட்சியும் திடீரென மறைந்து போனது.
ஒட்டுமொத்தமாக 18 நமது அன்னை பெர்னதெத்துக்கு காட்சியளித்திருக்கிறார். அக்காட்சிகளை குறித்து பின்னாளில் பெர்னதெத் இவ்வாறு கூறுகிறார்.
ஒருவருக்கொருவர் நேருக்கு நேராக பேசுவது போல் அவர் என்னோடு பேசினார்.
சகோதர சகோதரிகளோடு உண்மையிலேயே ஓர் அன்பான குடும்பத்தில் பெர்னதெத் பிறந்தார். ஜஸ்டின் காஸ்ட்ரோ என்பவர் மாவு அரைக்கும் ஒரு ஆலை வைத்திருந்தார். அவரது இறப்பிற்கு பிறகு விதவையான அவரது மனைவி கிளேர் அந்த ஆலையை தொடர்ந்து நடத்துவதற்காக தனது மூத்த மகளை அதே தொழிலை செய்யும் ஒருவருக்கு மணமுடித்து வைக்க விரும்பினார். அத்தொழிலை செய்து வந்த பிரான்சிஸ் சூபிரு என்பவரை தேர்ந்தெடுத்தார். ஆனால் அவரோ இளைய மகளான லூயிஸை விரும்பினார். 1843 ஜனவரி 9 பிரான்சிஸ் சூபிரு மற்றும் லூயிஸ் திருமணம் நடைபெற்றது. அந்த புது தம்பதியினர் பெர்னதெத்தின் தாய்வழி குடும்பம் வாழ்ந்து வந்த லூர்து நகரில் இருந்த மாவு அரைக்கும் ஆலையில் குடியேறினர். இங்குதான் 1844 ஜனவரி 7 இளம் தம்பதியினரின் தலைமகளாக பெர்னதெத் பிறந்தார். தாய் லூயிஸ் ஒரு தீ விபத்தில் காயமடைந்ததால் தாய்ப்பால் ஊட்ட முடியவில்லை. எனவே பார்த்தரஸ் என்னும் இடத்தில் வாழ்ந்த மரி லாகுஸ் என்ற வளர்ப்பு தாயின் பராமரிப்பில் பெர்னதெத் சூபிரு வளர்ந்து வந்தாள். பாலி மில்லில் இச்சிறு குடும்பத்தின் அன்றாட வாழ்க்கை முதல் 10 சந்தோஷமாக கடந்து சென்றது. ஆனால் அதன் பின்னர் பல்வேறு பிரச்சனைகள் தலைதூக்க ஆரம்பித்தன. பெர்னதெத்தின் தந்தை பிரான்சிஸ் எதிர்பாரா விதமாக ஒரு கண்ணை இழக்க நேரிட்டது. இதனால் அவர் தனது ஆலை தொழிலை செய்ய முடியாமல் போனது. அத்தோடு பல்வேறு அரபை தொழிற்சாலைகள் அப்பகுதியில் வளர்ச்சி அடைய தொடங்கியதால் பிரான்சிஸ் நடத்தி வந்த சிறிய அரபை ஆலையால் பெரிதாக லாபம் ஈட்ட முடியவில்லை. இதனால் வாடகை கூட கொடுக்க முடியாத சூழலில் 1854 ஜூன் மாதம் சூவிரு குடும்பம் பாலி மில்லிலிருந்து வெளியேற்றப்பட்டது. இதனை தொடர்ந்து வந்த 3 மிக பயங்கரமான காலகட்டமாக இக்குடும்பத்திற்கு அமைந்தன. காலரா என்ற தொற்று நோய் பரவிய காலம் அது. அந்நோய் பெர்னதத்தையும் தொற்றிக் கொண்டது. இத்தொற்று நோயிலிருந்து பெர்னதத் மீண்டு வந்தாலும் அதனால் உண்டான ஆஸ்துமா நோயினால் வாழ்நாள் முழுவதும் அவள் அவதிப்பட வேண்டியிருந்தது. அடுத்து 2 பருவங்கள். இதனால் இதற்கு முன்னர் என்றுமே பார்த்திராத கொடூரமான பஞ்சம் மக்களை வாட்டி வதைத்தது. இவ்வேளையில் பெர்னதத்தின் தந்தை பிரான்சிஸ் மாவு திருடினார் என்று குற்றம் சுமத்தப்பட்டு சில நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டார். இதனால் குடும்பத்தின் அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாத சூழல் உருவானது. ஆகவே பெர்னதத்தின் தந்தை பிரான்சிஸ் ஆலை தொழிலை விட்டுவிட்டு கூலி தொழிலாளியாக மாற வேண்டிய அவலம் ஏற்பட்டது. தாய் லூயிஸ் துணி துவைக்கும் வேலையில் ஈடுபட்டார். அவர்களது வறுமையின் துயரம் மிக கடுமையாக இருந்தது. எந்த அளவு என்றால், 1857 ஒரு கோட்டையில், அதாவது அந்தைய நகராட்சியின் சிறைச்சாலையில் உள்ள ஓர் அறையில் வாழ வேண்டிய நிலைக்கு இக்குடும்பம் தள்ளப்பட்டது. 13 நிரம்பிய போதிலும் சிறுமி பெர்னதத் எழுதவும் வாசிக்கவும் தெரியாதவளாய் இருந்தாள். பத்துவா என்னும் பேச்சு வழக்கு மொழியையே அவள் பேசினாள். குடும்ப சுமையை தாங்குவதற்காக பார்த்ரஸ் என்னும் ஊரில் இருந்த அவளது வளர்ப்பு தாயிடம் பெர்னதத் மீண்டும் அனுப்பப்பட்டாள். ஆனால் இப்பொழுது வளர்ப்பு மகளாக அல்ல, ஒரு வேலைக்காரியாக அவள் அனுப்பப்பட்டாள். அவ்வூரின் நுழைவாயில் அருகே அமைந்திருந்த ஆட்டுப்பட்டியில் இருந்த ஆடுகளை கவனித்துக் கொள்ளும் வேலை அவளுக்கு வழங்கப்பட்டது. 1858 பிப்ரவரி மாதம் 18 வியாழக்கிழமை அன்னையின் 3 காட்சி அருளப்பட்டது. குகையில் காட்சி கொடுத்த அப்பெண் அன்றுதான் முதன் முறையாக பேசினார். பெர்னதத் அப்பெண்ணிடம் ஒரு பேனாவையும் ஒரு காகித துண்டையும் கொடுத்து அவரின் பெயரையும் அவர் என்ன விரும்புகிறார் என்பதையும் எழுதி தரும்படி கேட்டாள். அப்பெண்ணோ எவ்வித தயக்கமும் இன்றி பின்வருமாறு பதிலளித்தார்.
நான் உன்னிடம் சொல்ல விரும்புவதை எழுத வேண்டிய தேவையில்லை. இன்றிலிருந்து தொடர்ந்து 15 உன்னால் இங்கு வர முடியுமா? இவ்வுலகில் உன்னை மகிழச் செய்வேன் என்று நான் உனக்கு வாக்குறுதி தரமாட்டேன். ஆனால் மறு உலகில் நிச்சயம் உன்னை மகிழச் செய்வேன்.
இவ்வுலகை துன்பங்கள் வாயிலாகவே பெர்னதத் அனுபவிக்க வேண்டியிருந்தது. 25 வரை காட்சியில் தோன்றிய அப்பெண் தனது பெயரை சொல்லாததால் பெர்னதத் தனது பேச்சு வழக்கில் அப்பெண்ணை ஆக்கெரோ என்றே அழைத்தாள். அதற்கு அந்த பொருள் என்று அர்த்தம். பிப்ரவரி மாதம் 18 தொடர்ந்து 15 அக்குகைக்கு வரும்படி அப்பெண் பெர்னதத்தை கேட்டுக்கொண்டார். பெர்னதத்தும் அதற்கு ஆம் என்று பதிலளித்தாள். பல்வேறு விதமான அச்சுறுத்தல்கள் தடைகள் இருந்தாலும் தான் அப்பெண்ணுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதில் பெர்னதத் பிரமாணிக்கமாக இருந்தாள். 1858 பிப்ரவரி மாதம் 24 அப்பெண் பெர்னதத்திடம் ஒரு பரிந்துரையை முன்வைத்தார். அது உலக மாற்றத்திற்கான ஒரு பரிந்துரை. அதுதான் மனமாற்றம். பெர்னதத் முழந்தாடிட்டிருந்த அப்பாறை பிரகாசமாக காணப்பட்டது. முகமலர்ச்சியோடு இருந்த அப்பெண் திடீரென கவலையோடு காணப்பட்டார். புன்சிரிப்பின்றி கவலை படிந்த முகத்தோடு காணப்பட்ட அந்த பெண் பெர்னதத்தை நோக்கி,
தவம் தவம் தவம், நீ பாவிகளுக்காக ஜெபிப்பாயா? பாவிகளுக்காக செய்யும் பரிகாரத்தின் அடையாளமாக இந்த தரையை உன்னால் முத்தமிட முடியுமா
என்று கேட்டார்.
லூர்து நகரில் இயேசுவும் அவரது தாயான மரியாவும் சிறப்பான விதத்தில் பிரசன்னமாக இருப்பதை நம்மால் உணர முடியும். ஜெபிப்பதற்கு ஏற்ற சூழல் லூர்து நகரில் இருப்பதால் இங்கே நம்மால் மிக இயல்பாகவும் எளிதாகவும் ஜெபிக்க முடிகிறது. அதே வேளையில் அச்சபம் நமது தேவைகளை எடுத்துரைப்பதாக மட்டுமே அமைந்துவிடக்கூடாது. இங்கே நாம் பாவிகளுக்காக, தீமை செய்பவர்களுக்காக, துன்புறுத்துவோருக்காக ஜெபிக்க வேண்டுமென நம் அன்னை அழைப்பு விடுக்கிறார். நமது பாவ பழக்கங்களை உடைத்தெறியவும் நம் அன்னை நமக்கு உதவி செய்கிறார்.
1858 பிப்ரவரி மாதம் 25 வியாழக்கிழமை அன்னையின் 9 காட்சி இடம்பெற்றது. 300 நபர்கள் குகை அருகே கூடியிருந்தார்கள். அன்று நடந்ததை பெர்னதத் இவ்வாறு எடுத்துரைக்கிறார்.
அருகில் இருந்த நீரூற்றுக்கு சென்று அதில் இருந்த நீரை குடிக்கவும் அந்நீரால் என்னை கழுவவும் வேண்டுமென அப்பெண் என்னிடம் கூறினார். அந்நீரூற்றில் குறைந்தளவு நீரே இருந்தது. அத்தோடு அது சேரும் சகதியும் நிறைந்து அசுத்தமாயிருந்தது. தண்ணீரை குடிக்க 3 முறை முயன்றேன், ஆனால் குடிக்க முடியவில்லை. 4 முறைதான் என்னால் அந்நீரை குடிக்க முடிந்தது. பிறகு அந்நீரால் என் முகத்தை கழுவினேன். மேலும் என்னை அப்பெண் அங்கே வளர்ந்திருந்த புல்லையும் சாப்பிட வைத்தார். பின்னர் அக்காட்சி மறைந்தது. நானும் அந்த இடத்தை விட்டு அகன்றேன்.
பெர்னதத்தின் இச்செயல்களைக் கண்டு கூட்டத்தில் இருந்த ஒருவர் அவளை பார்த்து,
இப்படி நீ செய்வதை பார்க்கும்போது உன்னை பைத்தியக்கார் என்றுதான் எங்களுக்கு என்ன தோன்றுகிறது, இது உனக்கு தெரியுமா
என்று கேட்டார். அதற்கு பெர்னதத்,
இது பாவிகளுக்காக
என்று பதிலளித்தார். தொடக்கத்தில் சேறு நிறைந்து சகதியாக காணப்பட்ட அந்நீரூற்று அன்றிலிருந்து தெளிந்த சுத்தமான நீரோடையாக ஓடிக்கொண்டிருப்பதை இன்றும் அனைவரும் காணலாம். தூய்மையான இந்த நீர் நமக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறது. நம்முடைய பாவ நிலைக்கு பின்னால் கடவுளின் அருளால் நமக்கு தூய்மையான இதயம் பரிசாக தரப்படுகிறது என்பதே அச்செய்தி. இத்தண்ணீர் எவ்விதமான சிறப்பு குணங்களையோ பண்புகளையோ வெளிக்காட்டுவதில்லை. இது வெறுமனே ஓர் அடையாளம் மட்டுமே. எவ்வாறு இத்தண்ணீரை நாம் கையாள வேண்டும் என்பதற்கான வழிமுறையை பெர்னதத் நமக்கு சொல்லி தருகிறார்.
இத்தண்ணீரை ஒரு மருந்தாக நீங்கள் கருத வேண்டும். விசுவாசத்தோடும் ஜபத்தோடும் நீங்கள் இதனை பருக வேண்டும். விசுவாசம் இல்லை என்றால் இத்தண்ணீருக்கு எந்த மதிப்பும் இல்லை.
இத்தண்ணீரின் ஆழமான பொருள் குறித்து தண்ணீர் குழாய்களின் மேல் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது.
உங்களை கழுவுங்கள், இத்தண்ணீரை பருகுங்கள், அத்தோடு கடவுள் உங்கள் இதயங்களை தூய்மைப்படுத்த வேண்டுமென ஜெபியுங்கள்.
லூர்து நகருக்கு அருகாமையில் லூப்ரிஜேக் என்ற ஒரு கிராமம் இருந்தது. அக்கிராமத்தில் கேத்தரின் என்னும் பெண் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவரது கை வாத நோயால் பாதிக்கப்பட்டிருந்தது. 1858 ஆண்டு மார்ச் மாதம் முதல் நாள் இரவு வேளையில் ஜபம் செய்வதற்காக அவர் குகைக்கு வந்தபோது அங்கு ஏற்கனவே ஏராளமான மக்கள் பெர்னதத்தின் வருகையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை கண்டார். கேத்தரின் வாதத்தால் முடங்கி போன தனது கையை நீரூற்றில் உள்ள தண்ணீரில் அமிழ்த்தினார். அக்கையால் அனைத்து செயல்களையும் செய்யும் அளவுக்கு அந்த கை முழுமையாக குணம் பெற்றது. இதுவே லூர்து நகரில் நடைபெற்ற முதல் புதுமையாகும். இதனைத் தொடர்ந்து அன்று முதல் இன்று வரை 6500 குணம் பெற்ற புதுமைகள் நடந்துள்ளதாக லூர்து நகரில் உள்ள மருத்துவ பணியகத்தில் பதிவாகியுள்ளது. இவற்றில் 66 நிகழ்வுகள் மட்டுமே திருச்சபையால் அங்கீகரிக்கப்பட்டு புதுமைகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. 1858 ஆண்டு மார்ச் மாதம் 2 தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற 14 காட்சியின் போது அன்னை மரியா பெர்னதத்திடம் ஒரு பொறுப்பை ஒப்படைத்தார்.
நீ குருவிடம் சென்று மக்களை பவனியாக இவ்விடத்திற்கு அழைத்து வர வேண்டுமென்றும் இங்கு ஒரு சிற்றாலயம் கட்ட வேண்டுமென்றும் சொல்.
பெர்னதத் தன் 2 அத்தைகளை கூட்டிக் கொண்டு அருள் தந்தை பேரமால் இல்லம் சென்றாள்.
நீ புனித கன்னிமரியாவை பார்த்ததாக எனக்கு சொல்லப்பட்டதே.
அவர் கன்னிமரியாதான் என்று நான் ஒருபோதும் யாரிடமும் சொன்னதில்லை.
அப்படியானால் அவர் யார்?
எனக்கு தெரியாது. ஆனால் மக்களை பவனியாக குகைக்கு அழைத்து வரும்படியாக குருவிடம் போய் சொல் என்று அது என்னை கேட்டுக்கொண்டது.
பவனியா? அதை ஆயர்தான் முடிவு செய்ய வேண்டும். அப்பெண் ஏன் இந்த பவனியை விரும்புகிறார்?
எனக்கு தெரியாது.
உனக்கு எதுவும் தெரியாது என்றால் வீட்டிலேயே இரு. நீ இப்பொழுது வீட்டுக்கு போ.
அன்னையின் அடுத்த செய்தியை பெர்னதத் அவரிடம் சொல்லும் முன்பே குருவானவர் அவளை கோபத்துடன் தன் இல்லத்திலிருந்து வெளியே அனுப்பிவிட்டார். அருள் தந்தை பேரமால் கோபத்தில் விரட்டியதால் ஏற்பட்ட அதிர்ச்சியிலிருந்து அவளது 2 அத்தைகளும் சற்று மீண்டு வருகையில்,
ஐயோ, சிற்றாலயம் பற்றி சொல்ல மறந்துவிட்டேன். நான் உடனடியாக பங்கு தந்தையின் இல்லத்திற்கு திரும்பி செல்ல வேண்டும்
என்று பெர்னதத் தன் அத்தைகளிடம் கூறினாள். பெர்னதத் திரும்பிச் சென்று பங்கு தந்தையின் வீட்டுக் கதவை மீண்டும் தட்டிய பொழுது நேரம் மாலை 6 மணி.
ஃபாதர், அங்கே ஒரு சிற்றாலயம் கட்டுமாறு குருவிடம் சொல் என்றும் ஆக்கேரோ என்னிடம் சொன்னது.
குருவானவரிடமிருந்து கோபத்தை எதிர்பார்த்த பெர்னதத்,
மிகச்சிறிய ஆலயமாக இருந்தாலும் பரவாயில்லை
என்று மெதுவான குரலில் சொன்னாள்.
உனக்கு இன்னும் அப்பெண்ணின் பெயர் தெரியாது, அப்படித்தானே?
தெரியாது ஃபாதர்.
அப்படி என்றால் நீ அப்பெண்ணிடம் அவரது பெயரை கேட்க வேண்டும்.
ஒவ்வொரு முறையும் ஆக்கரோவின் விண்ணப்பத்தை நினைவூட்ட பெர்னதத் குருவானவரிடம் செல்லும் போது அவர் ஒரே பதிலைத்தான் அவளிடம் சொன்னார்.
சிற்றாலயம் கட்ட வேண்டும் என்றால் அப்பெண் தனது பெயரை சொல்ல வேண்டும். மேலும் அங்குள்ள ரோஜா செடிகளில் பூக்கள் மலர வேண்டும்.
1866 1872 வரையிலான காலகட்டத்தில் ஒரு சிற்றாலயமானது குகையின் மேலிருந்த பாறையின் மீது கட்டப்பட்டது. பின்னர் திருத்தந்தை 9 பத்திநாதரால் இது மைனர் பசிலிக்காவாக அறிவிக்கப்பட்டு அமல உற்பவ அன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. 1858 மார்ச் 4 15 காட்சியின் கடைசி நாள். இருப்பினும் 1858 மார்ச் 25 வியாழக்கிழமை பெர்னதத் தன் உள்ளத்தில் ஓர் அழைப்பினை உணர்ந்தாள். அன்னையின் 16 காட்சியை குறித்தும் அவள் சாட்சியம் பகர வேண்டும் என்பதே அவ்வழைப்பு. எதையோ திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே திறந்திருந்த வாயில்களின் வழியாக தனது இல்லத்திற்குள் பெர்னதத் நுழைவதை அருள்தந்தை பேரம்மாள் கண்டார்.
கேசோயரா இமாகுலா த கன்செப்சியோ.
நீ என்ன சொல்லுகிறாய்?
நாமே அமலோற்பவம் என்று ஆக்கேரோ சொன்னது.
நீ தவறாக புரிந்திருக்க வேண்டும். நீ சொல்வதன் பொருள் உனக்கு தெரியுமா?
தெரியாது ஃபாதர்.
உனக்கு புரியாத ஒன்றை உன்னால் எப்படி சொல்ல முடிகிறது?
இங்கு வரும் வரை வழி முழுவதும் அப்பெயரை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே வந்தேன். நீங்கள் சிற்றாலயத்தை கட்ட வேண்டும் என்று இன்னும் அப்பெண் விரும்புகிறார்.
பெர்னதத்தின் பதிலை கேட்ட குருவானவர் சற்றே திகைத்து போனார். அப்பெண்ணின் பெயரை பற்றிய எவ்வித விளக்கத்தையும் கூறாமல் பெர்னதத்தை வீட்டுக்கு அனுப்பிவிட்டார். நெவரின் அன்பின் பணியாளர்கள் என்னும் துறவர சபையைச் சேர்ந்த அருள் சகோதரிகள் லூர்து நகரில் ஏற்கனவே பணி செய்து கொண்டிருந்தனர். இறக்கும் தருவாயில் இருப்பவர்களை பராமரிப்பதற்காக புனித ராக், அதாவது புனித ஆரோக்கியநாதர் மருத்துவமனையை அவர்கள் நடத்தி வந்தனர். இன்று அம்மருத்துவமனை லூர்து நகரின் பொது மருத்துவமனையாக செயல்பட்டு வருகிறது. இந்த அருள் சகோதரிகள் முதியவர்களையும் நோயாளிகளையும் பராமரித்து வந்ததோடு அங்குள்ள பள்ளியில் இளம் பெண்களுக்கு கற்பித்தும் வந்தனர். 1858 ஜனவரி 1 பார்த்ரேஸ் நகரிலிருந்து திரும்பி வந்ததும் பெர்னதத் இப்பள்ளியில் சேர்ந்தாள். காட்சிகள் கண்ட பின்பு பத்திரிகையாளர்களிடமிருந்தும் மற்றவர்களிடமிருந்தும் தன்னை காத்துக் கொள்வதற்காக லூர்து நகரை விட்டு வெளியேறும் வரை இப்பள்ளி விடுதியில்தான் அவள் தங்கியிருந்தாள். இங்குதான் பெர்னதத் வாசிக்கவும் எழுதவும் கற்றுக்கொண்டாள். இங்குதான் 1858 ஜூன் 3 முதன் முறையாக நற்கருணையையும் பெற்றுக்கொண்டாள். இங்குதான் நோயாளிகளை அன்பு செய்யவும் பராமரிக்கவும் கற்றுக்கொண்டாள். தனது துறவர வாழ்வுக்கான ஆசையையும் வளர்த்து கொண்டாள். இறுதியாக இங்குதான் அருள் சகோதரிகளுக்கான நெவரின் அன்பின் பணியாளர்கள் சபையில் சேரவும் முடிவெடுத்தாள். 1866 ஜூலை 3 நெவரில் அமைந்துள்ள புனித கில்டார்டு கன்னியர் இல்லத்திற்கு புறப்படும் முன் பெர்னதத் கடைசியாக குகைக்கு சென்றாள். அன்றைய மாலை பொழுது முழுவதையும் தனது குடும்பத்தினரோடு செலவிட்டாள்.
பெர்னதத்தின் வாழ்க்கையை வெறுமனே அன்னை மரியாவின் காட்சிகளோடு சுருக்கிக் கொள்ளும் அபாயம் உருவாக வாய்ப்புள்ளது. உண்மையில் அவரது அடிச்சுவடுகளை பின்பற்றி அவரது திருக்காட்சி அனுபவத்தை நாம் கடந்து இன்னும் முன்னோக்கி செல்ல வேண்டும். நாம் நெவர் அனுபவத்திற்கு செல்ல வேண்டும். ஏனெனில் இங்குதான் தன் வாழ்வின் கடைசி 13 ஓர் அருள் சகோதரியாக பெர்னதத் செலவழித்தார்.
1879 ஏப்ரல் 16 பெர்னதத் இறைவன் அடி சேர்ந்தார். அவரது உடலானது நெவர் அருள் சகோதரிகளின் இல்லத்தில் அமைந்திருந்த தோட்டத்திலேயே நல்லடக்கம் செய்யப்பட்டது. 30 கழித்து அவருக்கு முக்தி வேறு பட்டம் கொடுப்பதற்காக கல்லறையை தோண்டி அவரது உடலை எடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. அப்பொழுது கல்லறையில் கூடியிருந்த அனைவரும் வியக்கும் வண்ணம் அவரது உடல் அழியாமல் எவ்வித மாற்றமும் இல்லாமல் அப்படியே இருந்தது.
காலத்தாலும் மாற்ற முடியாத பசுமை மாறா அவரது முன் மாதிரியான வாழ்வின் பொருட்டு 1933 டிசம்பர் மாதம் 8 திருத்தந்தை 11 பத்தியநாதர் பிறந்தத்தை புனிதராக அறிவித்தார். சிறந்த முறையில் மீள் பாதுகாப்பு செய்யப்பட்ட பெர்னதத்தின் திருவுடல் இன்று அனைவரும் கண்டு மரியாதை செய்யும் விதத்தில் நெவர் நகரில் உள்ள அருள் சகோதரிகள் இல்லத்தில் உள்ள சிற்றாலயத்தில் அழகிய கண்ணாடி பேழைக்குள் வைக்கப்பட்டுள்ளது.
உடலிலும் உள்ளத்திலும் நோயுற்றவர்களை லூர்து நகர் அன்போடு வரவேற்கிறது என்பது அனைவரும் அறிந்ததே. நோயுற்றவர்கள்தான் லூர்து நகரின் முக்கிய பிரமுகர்கள். உலகின் பல்வேறு திசைகளிலிருந்தும் வருடத்திற்கு ஏறக்குறைய 80,000 நோயாளிகள் லூர்து நகருக்கு வந்து அற்புத கெவியை சந்தித்து மனதிலும் உடலிலும் வலிமை பெற்று செல்லுகின்றனர். இங்கே நோயாளிகள் தங்கும் இடங்கள் மருத்துவமனைகள் போன்றோ விடுதிகள் போன்றோ இருப்பதில்லை. அன்பு கலந்த சேவையும் நம்பிக்கையில் வேரூன்றிய செபமும் நிறைந்த சூழலில் ஒரு குடும்பத்தில் தங்குவது போன்ற உணர்வை நோயாளிகள் இங்கே பெறுகின்றனர். நோயாளிகள் மட்டும் இன்றி இளைஞர்களும் இளம் பெண்களும் லூர்து நகரை பெரிதும் விரும்புகின்றனர். அன்னையின் திருத்தலத்தை சந்திக்க வரும் இளைஞர்களின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. இருப்பினும் பெர்னதத் மற்றும் அன்னை மரியாவை போன்று இரு இளம் உள்ளங்களை காண்பது அரிதே.
முதல் முறை காட்சி கொடுத்த பொழுது நம் அன்னை எதுவும் பேசவில்லை, புன்சிரிப்போடு ஜபம் மட்டுமே செய்தார். இதே ஜப உணர்வும் முக மலர்ச்சியும் லூர்து நகர் முழுவதும் இன்றும் பரவி கிடக்கிறது. பெர்னதத் வாழ்ந்த காலம் நேரிடையான எளிமையான காலம். அவர் அமைதியை விரும்பினார். அமைதியானது தியானத்திற்கு இட்டு செல்வதோடு கடவுளையும் கண்டுணரச் செய்கிறது.
அன்னை காட்சி கொடுத்த காலகட்டத்தில் பரலோக மந்திரம், அருள் நிறைந்த மரியே, விசுவாச பிரமாணம் போன்ற ஒரு சில அடிப்படையான ஜபங்களை மட்டுமே சிறுமி பெர்னதத் அறிந்து வைத்திருந்தாள். எல்லாவற்றிற்கும் மேலாக சிலுவை அடையாளம் வரைதல் போன்ற எளிய விசுவாச செயல்களையே அவள் அதிகம் விரும்பினாள். கெபியின் அருகில் இரவும் பகலும் வருடம் முழுவதும் திரு பயணிகள் காணிக்கையாக கொடுத்த லட்சக்கணக்கான மெழுகு வர்த்திகள் அவர்களது ஜபத்தின் வெளிப்பாடாக ஒளியேற்றப்படுகின்றன. கெபி அமைந்துள்ள பாறையின் மீது ஒரு சிற்றாலயம் கட்டப்பட்டுள்ளது. 1866 மே மாதம் பெர்னதத் முன்னிலையில் இது திறக்கப்பட்டது. அவரின் அழியா நினைவு சின்னமாக திகழும் இச்சிற்றாலயம் தற்பொழுது தனித்திருந்து செவிப்பதற்கான இடமாக திகழ்கிறது. நற்கருணை ஆராதனை. திவ்ய நற்கருணையானது திறந்த வெளியில் அமைந்துள்ள ஒரு கூடாரத்தில் தினமும் எழுந்தேற்றம் செய்யப்படுகிறது. இச்சிற்றாலயம் உண்மையில் ஓர் ஆராதனை கூடாரமே. வசீகரம் செய்யப்பட்ட பெரிய வெண்மை நிற அப்பத்தில் ஆண்டவர் இயேசுவின் உண்மையான உயிருள்ள பிரசன்னம் இருக்கிறது என்று உறுதியாக விசுவசித்தால் மட்டுமே ஒருவரால் நற்கருணை ஆராதனையில் ஈடுபட முடியும். ஆராதனை என்பது புகழ்ச்சியும் நந்தியும் கலந்த ஜபமாகும். வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமெனில் எல்லா மக்களுக்குமான ஆண்டவரின் நன்மைத்தனத்தை உணர்ந்து கடவுளுக்கு நன்றி சொல்லுவதே ஆராதனையாகும்.
நற்கருணையில் இறைவன் பிரசன்னமாயிருக்கிறார். அவர் நமக்கு செவி சாய்க்கிறார், நம்மோடு பேசுகிறார்.
சிலுவை பாதை. லூர்தன்னை திருத்தலத்தின் சிலுவை பாதை சுரூபங்களை அஸ்பலோக்ஸ் குன்றுகளுக்கிடையே பார்க்கலாம். சிலுவை பாதையின் 14 தலங்களிலும் நிறுவப்பட்டுள்ள 115 வெண்கல சுரூபங்கள் இயேசுவின் திருப்பாடுகளை பிரதிபலிக்கின்றன.
பாவ மன்னிப்பிற்கான ஒருத்தல் மற்றும் பரிகார உணர்வோடு இங்கே சிலுவை பாதை ஜபங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. கடவுள் பழி வாங்குபவர் அல்லர், மாறாக இரக்கம் நிறைந்தவர். அவரின் இரக்கத்தால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக நாம் ஒருவர் மற்றவரை பார்த்து சொல்ல வேண்டும், நீ இருப்பது போலவே உன்னை ஏற்றுக்கொள்கிறேன்.
ஒப்புரவு அருட்சாதனம். லூர்து நகருக்கு அன்னையை தேடி வரும் பக்தர்கள் அனைவரும் ஒப்புரவு அருட்சாதனத்தில் பங்கு பெற வேண்டும் என்று அதிகமாக பரிந்துரை செய்யப்படுகிறது. மார்ச் மாதம் முதல் நவம்பர் மாதம் வரை இத்திருவருள் சாதனத்தை நிறைவேற்றுவதற்காக உலகின் பல்வேறு திசைகளிலிருந்தும் குருக்கள் லூர்து நகருக்கு வருகை தருகிறார்கள். தண்ணீர் தொட்டி. ஆண்டுதோறும் ஏறக்குறைய 400,000 திருப்பயணிகள் இங்குள்ள தொட்டியில் உள்ள நீரில் மூழ்கி எழுகிறார்கள். தண்ணீரில் கழுவு என்ற நம் அன்னையின் அழைப்புக்கான பதிலாக இச்செயல் அமைந்துள்ளது. சர்வதேச திருப்பலி. ஒவ்வொரு புதன்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் அனைத்து திருப்பயணிகளும் பங்கெடுக்கும் விதமாக சர்வதேச திருப்பலி கொண்டாடப்படுகிறது. திருச்சபை அனைவருக்குமானது, எல்லோரையும் உள்ளடக்கியது என்பதை எடுத்துரைப்பதே இக்கொண்டாட்டத்தின் நோக்கமாகும். இத்திருப்பலியானது பொதுவாக நிலத்தடியில் அமைந்துள்ள திருத்தந்தை பத்தாம் பத்திநாதர் பேராலயத்தில் வைத்து கொண்டாடப்படுகிறது. புனித பெர்னதத் ஆலயம் 1988 குகையின் வலப்புறமாக நீரோடையின் மறுபுறத்தில் கட்டப்பட்டுள்ள புனித பெர்னதத் ஆலயத்தில்தான் பெரும்பாலான திருப்பயணிகள் தங்களின் தொடக்க நிகழ்வுகளை முன்னெடுக்கின்றனர். இந்த ஆலயத்தில் 300 நோயாளிகளுக்காக அமைக்கப்பட்டுள்ள படுக்கைகளையும் இருக்கைகளையும் சேர்த்து ஏறக்குறைய 5000 திருப்பயணிகள் அமரலாம். நற்கருணை பவனி. லூர்து நகரை பொறுத்தவரையில் நற்கருணை பவனி ஒரு தினசரி நிகழ்வாகும். ஒவ்வொரு நாளும் மாலை 5 நடைபெறும் நற்கருணை பவனி லூர்து நகரில் நடைபெறும் முக்கிய கொண்டாட்டங்களில் ஒன்றாகும். இது நோயாளிகளுக்கான சிறப்பு பவனியாகும். இப்பவனி கெபியின் திறந்த பகுதியில் இருந்து தொடங்குகிறது. ஆயர் அல்லது குருவானவரே நற்கருணை எழுந்தேற்றம் செய்யப்பட்டுள்ள கதிர்பாத்திரத்தை ஏந்தி வருவார். இப்பவனியானது மகுடம் தரித்த அன்னையின் முன் சென்று செபமாலை சதுக்கம் வழியாக நிலத்தடியில் அமைந்துள்ள திருத்தந்தை பத்தாம் பத்திநாதர் பேராலயத்தில் நிறைவடைகிறது. இக்கொண்டாட்டத்தின் இறுதியில் நோயாளிகளுக்கும் கூடியிருக்கும் அனைவருக்கும் நற்கருணை ஆசீர் வழங்கப்படுகிறது. மெழுகுவர்த்தி பவனி. மார்ச் மாதம் இறுதியிலிருந்து அக்டோபர் மாதம் இறுதி வரை தினமும் இரவு 9 அன்னையின் திருவுருவ பவனி நடைபெறுகிறது. எரியும் மெழுகுவர்த்திகளோடு பல்லாயிரக்கணக்கான திருப்பயணிகள் இப்பவனியில் பங்கு பெறுகின்றனர். திருப்பயணிகளின் முக்கியமான ஜப நேரம் இது. ஜபமாலையே இப்பவனியின் மைய ஜபம் ஆகும். மக்களை பவனியாக இவ்விடத்திற்கு அழைத்து வர வேண்டும் என்று அன்னை விடுத்த அழைப்பிற்கு பக்தர்கள் தரும் பதிலாக இந்த மெழுகுவர்த்தி பவனி அமைந்துள்ளது.
அன்பர்களே, இதுவரை நீங்கள் கேட்டது லூர்து திருத்தல தமிழ் ஆன்மீக மையம் வழங்கிய லூர்து அன்னை திருக்காட்சிகள். என்றும் வாழும் நற்செய்தி.